முருகு என்றால் மாற்றி அமைக்கும் சக்தி ஆறாவது அறிவு. முருகா என்றால் அழகா என்று அழகுபடுத்தும் நிலை பெற்றது. காத்தியேயா என்றால் தெரிந்து கொள்ளும் அறிவு பெற்றது. தீமை என்று தெரிந்து கொண்ட பின் நம் உடலுக்குள் புகாது தடுப்பதற்கு சேனாதிபதி என்று பாதுகாப்பாளராக இருக்கின்றது ஆறாவது அறிவு. இந்த பாதுகாப்பு கவசத்தை நாம் மறந்தால் நமக்குள் பல தீமைகள் புகுந்து நம்மை பாதுகாக்கும் நிலையை மறந்து நமக்குள் மனிதனாக உருவாக்கிய அணுக்களை நாம் மாற்றி அடுத்து இந்த உடலுக்கு செல்லும்போது மிருகமாகவோ பாம்பாகவோ தேளாகவோ உருவாக்கும் நிலைதான் உருவாகும். ஆக மனித உடல் என்று கார்த்திகேயா என்ற நிலை பெற்ற பின் நாம் என்றும் உயிர் ஒளியாக இருந்து எல்லாவற்றையும் தெரிவிக்கச் செய்கின்றது. இந்த உயிரிப்பல நம் உடல் உள்ள ஜீவணுக்களை உயிரணுக்களாக மாற்றிட வேண்டும். இப்படி மாற்றி அமைத்தால் எப்படி தேன்கூடு பல நிலைகள் செய்து பல தன்னுடைய இனங்களை பெருக்கி மீண்டும் சுவையாக உருவாக்கின்றதோ இதைப்போல உயிரைப்போலவே நம் உடல் உள்ள அணுக்களை ஒன்றாக்கி இந்த தேன்கூடை போலதான் நம் உடலும் அமைப்பாகின்றது. இதை போல உயிரின் உணர்வின் அணுக்களை ஒளியாக மாற்றினால் இந்த தேன்கூடு போலதான் ஒன்றாக உயிருடன் ஒன்றி ஒளியின் உடலாக இன்று துருவ நட்சத்திரமாகவும் அதை பின்பற்றி சென்ற அனைத்து மனித நிலையில் அந்த உணர்வை எவர் அதிகமாக சேர்த்தனரோ அவர்களும் இந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் இணைந்து என்றும் பிறவியில்லா நிலை என்ற அருள் வழியில் இன்றும் வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். இந்த சூரியன் இந்த பிரபஞ்சத்தில் நாம் உருவானாலும் இந்த சூரியன் கூட ஒரு காலம் அழியலாம். இந்த சூரியனால் ஈர்ப்பில் வளரப்பட்ட அனைத்து கோள்களும் மறையும். இந்த சூரிய குடும்பத்துக்குள் உருவான உயிரணுவின் தன்மையை மனிதனான பின் மனிதன் உணர்வை வழியாக மாற்றி சென்றவன் இந்த துருவ நட்சத்திரமாக இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் அழியலாம். ஆனால் இந்த சப்தரிஷன் ஆறாவது அறிவு கொண்ட ஏழாவது நாள் இந்த மண்டலம் அழியாது. பேரண்டத்தில் விஷத்தின் தன்மை கலந்தாலும் அது ஒளியாக மாற்றிடும் திறந்திருக்கின்றது. பாம்பினும் தன் வாழ்க்கையில் தன் உடலில் உள்ள விஷத்தை பாய்ச்சி 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 மற்ற உடலை தான் விழுங்கி விழுங்கி தன் விஷமும் அந்தந்த உடல் உள்ள விஷங்களும் தனக்குள் அதை அந்த விஷத்தை அடிமையாக்கி இந்த விஷங்கள் எல்லாம் ஒன்றான பின் நாகரத்தினமாக மாறுகின்றதோ இதை போலதான் இந்த வாழ்க்கையில் விஷத்தின் தன்மை நமக்குள் சிறிதளவு வந்தாலும் அறிந்து கொள்கின்றோம். அதை உடனடியாக அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வினை நமக்குள் சேர்த்து அதை அடக்கி நமக்குள் அடங்கி வாழும் அந்த உணர்வின் தன்மையை நாம் மாற்றிக்கொண்டே வந்தால் இந்த துருவ நட்சத்திரம் எப்படி ஆனதோ அதன் ஈர்ப்பு வட்டத்தில் நம் உயிர் அங்கே அழைத்து சென்று என்றும் ஏகாந்த நிலை என்றும் இனி பிறவியில்லா நிலை என்றும் வேகாந்த நிலை என்றும் என்றால் விஷத்தின் துடிப்பின் தாக்குதலால் தான் வெப்பமும் மற்ற இயக்கமும் வருகின்றது. ஆகவே இதை போல நிலை வந்தாலும் எந்த விஷமும் இந்த உயிரை இருளச் செய்யாதபடி ஒளி என்ற உணர்வின் தன்மையை மாற்றும் சக்தி பெற்றதால் மனிதனின் ஆறாவது நிலை கடைசி நிலை என்பதனை நாம் உணர்ந்து நமது குருநாதர் காட்டிய அருள்வழியில் பலகாலம் பல நிலைகளில் பல வேதனைகள் பெற்று நுகர்ந்த வேதனைகள் உனக்கு எவ்வாறு செயல்படுத்துகின்றது அதை செயல்படுத்துவதை தடுக்கும் வழி என்ன என்ற நிலையம் சாதாரணமாக மனிதனின் வாழ்க்கையில் வேதனைப்படுவதோ வெறுப்பான உணர்வுகளோ அதிகரித்துவிட்டால் மனிதன் சித்தம் கலங்கி சிந்திக்கும் செயலிழந்து மனிதன் என்ற நிலை உருமாறி வேதனையை அதிகமாக உருவாக்கும் தன்மைகளும் வந்துவிடுகின்றன. இதை போன்று நாம் சித்தத்தை சிதறவிடாது அந்த பேரருள் என்ற ஒளியை நமக்குள் இந்த மனிதன் ஒருவன் தான் செயல்படுத்த முடியும். அந்த மனிதனில் இவருடைய நீக்கி ஒளி என்ற உணர்வற்ற அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை நாம் தேர்த்தோம். நமது உடலுக்குள் வேதனை என்ற உணர்வு படித்தால் நமக்குள் பதிவாகி இதன் வழிதான் நம் உடலை தீமைகள் சேருகின்றன. இந்த தீமை என்றோ அந்த வேதனை என்ற உணர்வுகள் நம் கண்ணால் பார்த்து உயிரால் மகர்ந்து உணர்வால் அறிந்து உடலாக அமைந்தாலும் நமது நினைவாற்றல் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின்பால் வலுவாக்கி அருளை கூட்டி அருள்வடியும். நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து அணுக்களுக்கும் நம் கண்ணின் நினைவினை நேரடியாக பாய்ச்ச முடியும். நாம் கண் வழிதான் கவர்ந்து உணர்வின் தன்மை அணிவானது. நாம் நண்பன் என்ற நிலையில் கண் வழி பார்த்து அவனுடைய தீமை உணர்வு நமக்குள் பதிவாக்கியிருக்கும். அதே உணர்வுகள் அவனை எண்ணும்போது அந்த உடலை இயக்குவது போல அவன் உணர்வு நமக்குள் இருப்பதை அந்த துருவ நட்சத்திரத்தின் வலுகொண்டு அதனை நாம் அடக்கி நமக்குள் நமக்கு கீழ் வழிப்படுத்தும் அந்த உணர்வின் தன்மை மாற்ற முடியும். அதை செயல்படுத்தும் பயிற்சிதான். இதற்கு முன்னாடி துருவ தியானமும் மற்ற எத்தனையோ வகையான சூரிய தியானம் சுருவ தியானம் என்று நிலைகள் பயிற்சி கொடுத்து அதிலே தேர்ந்து வந்து இன்று விஞ்ஞான உலகில் காற்று மண்டலங்கள் விஷத்தன்மையாக மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் இந்த உடலை விட்டு எப்படியும் இந்த உயிர் பிரிந்தாலும் அந்த வேதனை என்ற விஷத்தின் உணர்வு நமக்குள் கவர்ந்து இந்த விஷயத்தின் உணர்வுக்கொப்பை இன்னொரு உடலை உருவாக்கியேதான் தீரும் இந்த உயிர். புழுவாகவோ பூச்சியாகவோ பாம்பாகவோ தேளாகவோ நரியாகவோ நாயாகவோ மாடாகவோ இதை மாற்றுவது. இதை மாற்றவில்லை என்றாலும் அதற்கு தக்க இந்த உயிர் இந்த மனித உடல் ஒற்றி சங்கத்தின் எந்த வேதனை உணர்வோ இன்று மனித உடற்பட்ட வேதனை எதுவோ அதே வேதனை உணர்ச்சியுடன் தான் இந்த உயிர் இயங்கிக் கொண்டிருக்கும். இந்த உடல் இருக்கும் போதோ டாக்டர் பார்த்தோ மற்றதோ சேர்த்துக் கொள்கின்றோம். ஆனால் மற்ற வேறொரு உடலாக பெற்றுவிட்டால் எதுவும் டாக்டர் இல்லை, அந்த நரக வேதனை ஆகிய உடலை விட்டு செல்கின்றது. ஆனால் இதே போல இன்று நாம் உடல் விட்டு இந்த உயிரான சென்றால் அது அடுத்த உடல் பெற வரையிலும் இந்த நரக வேதனை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கும். அந்த வேதனை இந்த விஷயத்தின் தன்மை உடலானால் அது ஒதுங்கி, ஆனால் பாம்பு எப்படி தன் விஷத்தை பாய்ச்சி உணவாக உட்கொண்டாலும் அந்த வேதனை பற்றிய உணவை உட்கொள்ளுகின்றது, அதிலையும் தப்ப முடியாது. சில உயிரினங்கள் நாம் பார்க்கின்றோம், தன் இறைக்காக பிடித்து கொண்டாலும் அந்த இறையை விழுங்குவதற்கு முன்னாடி எத்தனையோ வேதனைப்படுகின்றது. இன்று நாம் மனிதனாக இருக்கும்போது எத்தகைய நிலையும் அது மாற்றி நம் சுவையுள்ளதாக உருவாக்கி நமக்கு உகந்ததாக மகிழ்ச்சி ஊட்டும் உணவினை நாம் சமைத்து சாப்பிடும் தன்மை வருகின்றது. இதே போல இந்த உணர்வின் தன்மை நமக்குள் எதை நுகர்ந்தமோ எல்லாம் நம்ம சமையற்கலை போல நுகர்ந்த உணர்வுகள் எதுவோ நமக்குள் அதை சமைத்து நம் உடல் உள்ள அணுக்களை அது மாற்றிவிடும், சுவையை மாற்றிவிடும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து விடுபட 2004 என்றால் மனிதன் நாம் இருப்போமா, மனித சிந்தனையில் இருப்போமா என்ற கேள்விக்குறி போட்டுதான் இன்று நம் வாழ்க்கை நடக்கின்றது. ஆகவே ஒவ்வொருவரும் காற்றுள்ள போதையை தூற்றிக்கொள் என்றும் நமக்குள் நல்ல நினைவாற்றல் இருக்கப்படும் வரை அருள் உணர்வை நமக்குள் பெருக்கி இனி இருளை நீக்கி இருளை ஒளியாக மாற்றிடும் அந்த உணர்வை துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் சேர்த்துக் கொள்ளதும் அந்த பயிற்சியை கொடுக்கின்றேன். இதில் எந்த அளவு நீங்கள் பெறுகின்றோ அந்த அளவுக்கு செல். நாம் தீயிலே குதித்தால் உயிர் வேவதில்லை, இதே போல வேகா நிலை என்ற நிலையை இந்த உடல் உணர்வெல்லாம் மாற்றிக்கொண்டால் அகண்ட அண்டத்திலும் பிற மண்டலத்திலிருந்து வரும் எதிர்நிலைகள் மோதும்போது அதனால் ஏற்படும் எதிர்த்தாக்குதல் இந்த 27 நட்சத்திரங்களில் ஒன்றுடன் ஒன்று மோதி அது மின்னலாக மாறும்போது மற்றதில் தாக்கி கருக்கிவிடும். அதே மின்னல்கள் நம் உடலில் தாக்கப்படும்போது மற்ற அணுக்கள் மாறிவிடுகின்றது, கருகிவிடுகின்றது. ஆனால் உயிர் ஒன்று மட்டும் கருகுவதில்லை. மின்னலால் தாக்கப்பட்டு அதன் உணர்கொண்டு மடிந்த மனிதன், அந்த மின் இயக்கச்சக்தியாக அல்லது உயிரணுகளோ அதை போல மடிந்தாலும் மின் இயக்கச்சக்தி என்ற நிலை கொண்டு அந்த உயிரணு மாற்றப்பட்டு இதே பல பல உணர்வுகள் மாறும், சில அணுத்தன்மைகளை மாற்றிக்கொள்ளும் சக்தி பெறுகின்றது. இதே போல கடலில் மின்னல் தாக்கினால் மணலாக மாறுகின்றது, மரத்தில் கரை தாக்கினால் கருகிவிடுகின்றது, பூமியில் தாக்கினால் பூமியின் நடுமையும் ஓடி மற்றதெல்லாம் உருகச் செய்யும் சக்தியாக மாறுகின்றது. இது போல இயற்கை நீதிகள் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த வேளையில் இதை அருஞ்ஞானிகள் கண்டுணர்ந்த அகஷ்யன் துரோணாகி துருநட்சத்திரமாகி இதையெல்லாம் மாற்றி பேரவு பெற்றால் இன்று துருநட்சத்திரமாக இருக்கிறது. இதை போல சந்தர்ப்ப வேதத்தால் யாசகன் மீன்பிடிக்க செல்லப்படும் போது புயலால் சிக்கப்பட்டு கடலில் அலைமோதிக்கொண்டிருக்கப்படும் போது எந்த மீன் இனத்தை கொன்று புசித்தானோ அல்லது ரசித்தானோ அதே உயிரினங்கள் உயர்ந்த நிலை கொண்டு மனிதனை காக்கும் திறம் பெற்ற அந்த மீனினம் மனிதன் அந்த நிலையில் காத்ததனால் எதை கொன்றமோ எதை நம்மை காத்ததோ என்ற நிலையில் அவன் விண்ணை நோக்கி ஏகும்போது 4 மணி இருக்கும். அந்த 4 மணிக்கெல்லாம் சூரியனை ஒளிக்கதர் இது உமிழ்த்தும் உணர்வினை கவர்ந்து அது வெளிப்படுத்துகின்றது. அதை கவர்ந்த வியாசகன் தான். அகஷன் எப்படி தன்னை அறிந்து தன் உடலை அறிந்து உலகை அறிந்து இந்த பிரபஞ்சம் உருவானது என்ற நிலையை முழுமை அறிந்தானோ, இந்த பூமியின் இயக்கங்கள் எப்படி என்று உணர்ந்தானோ அறிந்தானோ அதன் வழி அவன் வாழ்க்கையை என்று அதன் வழிகொண்டு கண் வழிதான் நாம் பார்த்தேன் என்று இந்த கண்கள் தான் நமக்கு எந்தெந்த உணர்வுகளை ஊட்டுகிறது என்று கீதா உபதேசம் என்றும் வியாசகன் குருச்சேத்திர போர் என்றும் மகாபாரத போர் என்றும் நம் உயிரிலே நுகரப்படும் போது அந்த உயிரின் குருச்சேத்திரமாகவும் அந்த உடலுக்குள் சென்றால் மற்ற நல்ல அணுக்குடன் தீ அணுக்களுள் சென்று மகாபாரத போராக எப்படி நடத்துகின்றது என்ற நிலையை அன்று வியாசகன் எழுதினான். அவன் உணர்வின் தன்மை அறிந்து கொண்டான், அதன் வழியில் வளர்ச்சி பெற்றான். அவனும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் சென்றான். அவனுடைய காவிய தொகுப்பை நாம் கண்டுணர்ந்த ஒரு அனைவரும் இந்த உடல் பற்றுக்குதான் வழிகாட்டிவிட்டு கண்ணன் நமக்கெல்லாம் சிவான் என்றும் அவன்தான் பிரம்மன் என்றும் அவன்தான் உருவாக்குகிறான் என்றும் இப்படி பல வழிகளில் தவறான பாதைகளை காட்டி தவறின் வழியில்தான் நாம் இன்று சென்று கொண்டிருக்கின்றமே தவிர அந்த அகஷின் அருளை முழுமையாக அறிந்திடும் மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசு என்ற பாம்பை கயிறாக எடுத்து பார்க்கடலே கிளைந்தான். பல அணுக்களாக சேத்தனம் பூமியானாலும் அது பெருமலையானாலும் மறைய ஆழ்வதற்கு விஷத்தின் தாக்குதலையை சுழற்சியின் காரணமாகின்றது. சுழற்சியின் காரணமாகதான் வெப்பமாகின்றது, சுழற்சியின் காரணமாகதான் ஈர்ப்பாகின்றது, ஈர்ப்பின் காரணமாகதான் அது வளர்ச்சி ஆகின்றது என்ற உண்மையின் உணர்வினை எல்லாவற்றுக்கும் பொருந்தும்படி அவனுள் அருஞ்ஞானம் பெருகப்பட்டு நமக்கெல்லாம் பரப்பினான். ஆனால் இந்த மனிதன் இதுதான் உடல்தான் சதன் என்ற நிலைகளில் அவன் வாழ அதே போல மற்றவரை இவ்வழிகாட்டிவிட்டு இந்த உடலின் இச்சைக்கு தான் மனிதனை திசைத்திருப்பினானே தவிர இந்த உடலை உருவாக்கிய உணர்வின் நிலையை உயிர் என்ற உணர்வின் ஒளி என்ற நிலை ஒளியான அந்த துரு நட்சத்திரத்திலிருந்து வந்த உணர்வினை அன்று வியாசகன் காட்டினாலும் இது வியாபாரமாக்கி இன்று அதன் வழிதான் திசை திருப்பி இன்று உலகில் எங்கிலும் ஆண்டவன் என்ற நிலைகள் பெயரை வைத்து ஆகவே அவன் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப மதன் என்ற பெயர் நாமங்களை சுட்டி மதத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவனை காட்ட முடியும் என்றும் காண முடியும் என்றும் உலகில் அணங்கிலும் எண்ணில் அணங்காத மதங்கள் உருவாக்கப்பட்டு மதங்கள் வழிகளில் இனங்கள் உருவாக்கப்பட்டு எனத்தின் வழிகள் தெய்வீக நிலையை பெற முடியும், எனது குலதெய்வம் என்னை காக்கும், எனது குலதெய்வத்துக்கு என்னை காக்கும் என்று இவன் செய்யும் தவறெல்லாம் குலதெய்வம் மாற்றிவிடும் என்று தவறான பாதைகள் இன்று அழைத்துச் செல்லும் நிலையே இருக்கின்றது. கடைசியில் எல்லாவற்றையும் முறித்திடும் இந்த உலக யுத்தம் வரப்போகிறது. 2004 எதன் தீமையும் இவை அனைத்தும் வெந்து மடியப் போகின்றது. உலகமே பெரும் சுடுகாடாக மாறப்போகின்றது.